ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். இன்றைய நம்முடைய வேத பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். திருப்பிக் கொள்ளுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், The Gospel of John chapter 15. எடுத்துக் கொள்ளுங்கள் தயவுசெய்து. யோவான் நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 1-5 வரை நாம் வாசிக்க கேட்போம். எல்லாரும் படத்துக்கு ஓபன் யுவர் பைபிள் அண்ட் ஓபன் யுவர் ஹார்ட் பிளீஸ், பே யுவர் டோட்டல் அட்டென்ஷன் டு தி வேர்ட் ஆஃப் காட். நாம் எல்லோரும் நம்முடைய வேதத்தையும் நம்முடைய இருதயத்தையும் திறந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்முடைய முழுமையான கவனத்தை நாம் செலுத்துவோம். தேவன் வார்த்தையாயிருக்கிறார், அந்த வார்த்தை தான் மாம்சமாய் நமக்குள்ள வாசமா இருக்கு. ஆண்டவர் நாமத்துக்கு பயமட்டார். படி 1-5 வரை.
நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. Except me, you can't do anything. என்னாலே அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லியிருக்கு. நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடி. என்னில் கனிகொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். இதை படிக்கும் போது ஒரு ஒரு ஏதோ ஒரு வித பயம் நமக்குள்ள இருந்தார். நானே மெய்யான திராட்சை செடி, பிதா தோட்டக்காரர். என்னிலே கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். யார் அறுக்கிறார்? தேவனே அதை அறுத்து போடுவார். தேவன் அறுத்து போட்ட ஒன்றை யாரால ஒட்டக்கூடும்? ஆண்டவர் உடைத்து போட்ட ஒன்றை யாரால் உருவாக்கக்கூடும்? நம்மை உடைக்கிறதுக்கு அல்ல, அறுக்கிறதுக்கு அல்ல தேவன் நம்மை ரட்சித்தது. நாம் மறந்துடக்கூடாது. இயேசு மெய்யான திராட்சை செடி, நாம் கொடிகள். என்னில் கனிகொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்துப்படுவார். என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி அவைகளை என்ன செய்யறாரா? சுத்தம் செய்யறார். எப்படி அது சுத்திகரிப்பு? எந்த கொடிக்கு தெரியுமா? கனி கொடுக்கிற கொடி, கனி கொடுக்காதிருக்கிற கொடிக்கு அல்ல, கனி கொடுக்கிற கொடியைத்தான் சுத்திகரிக்கிறார். எதற்காக சுத்திகரிக்கிறார்? அது இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை அவர் சுத்திகரிக்கிறார். The Lord has the expectation in everybody's life. நம்மை படைத்த தேவனுக்கு, நம்மை உருவாக்கின ஆண்டவருக்கு, அல்லது நம்மை ரட்சித்த தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பார், அந்த எதிர்பார்ப்பு அவருக்கு ஏமாற்றமாய் போகும் போதுதான் அந்த கொடி அறுக்கப்பட்டு போறது. பார், அவர் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை என்ன செய்யறார்? சுத்தம் செய்கிறார். அவர் கனி கொடுக்கிறவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இன்னும் அதிகமாக சுத்தம் பண்ணுகிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கனி கொடாதிருக்கிற கொடியே அல்ல, கனி கொடுக்கிற கொடியைத்தான். அதாவது கனி கொடாதிருக்கிறவர்களே அல்ல ஆண்டவர் சுத்திகரிக்கிறது, கனி கொடுக்கிறவர்களுடைய வாழ்க்கை இன்னும் அதிக கனிகளை ஆண்டவருக்கு கொடுக்கிறதுக்காக ஆண்டவர் அவர்களை என்ன செய்யறாராம், சுத்தம் செய்யறார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பார். ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால், கொஞ்சம் கனிகளை அல்ல, அல்லது ஏதோ குறிப்பிட்ட கனிகளை அல்ல, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், மட்டுமல்ல எனக்கும் சீஷராக இருப்பார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் மிகுந்த கனிகளை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் அல்ல, மிகுந்த கனிகளை கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆகவே நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாராம், சுத்திகரிக்கிறார். எதற்காக சுத்திகரிக்கிறார், இன்னும் அதிக கனிகளை கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சார் புடமிடுகிறார், சுத்திகரிக்கிறார். ஆகவே நான் ஆண்டவருக்கு உண்மையாக வாழுகிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன், கர்த்தருடைய கற்பனையின்படி வாழுகிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையிலே புரிய முடியாத சில வேதனைகள் என்று நீங்கள் சொல்லுவீர்களாக இருந்தால், நான் ஆண்டவருடைய வார்த்தையில சொல்லுவேன், உங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், சுத்தம் செய்கிறார். ஏனென்றால் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகவே விட்டுக் கொடுங்க. ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க. நீர் என்னை சுத்திகரித்தால் நான் சுத்தமாகும், நீர் என்னை குணமாக்கினால் நான் குணமாகும். அவர் ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்க நாம் நம்மை நாம் விட்டுக் கொடுப்போம். முறுமுறுக்காமல் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். சோர்ந்து போகாமல் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க, நான் இன்னும் மிகுந்த கனிகளை உமக்கு கொடுக்க வேணும். எனக்கு அறிமுகங்களே, இந்த பூமியில நாம வாழுகிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில தான் ஆண்டவருக்கு கனி கொடுக்க முடியும். மறித்த பிற்பாடா நாம் ஆண்டவருக்கு கனி கொடுக்க போறோம். பாதாளத்திலும் பரலோகத்திலும் இருக்கிறவர்கள் கனி கொடுக்க முடியாது. இந்த வாழ்க்கையிலே, இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில தான் நாம் ஆண்டவருக்கு கனி கொடுக்க முடியும், அவரை மகிமைப்படுத்த முடியும். அவர் இந்த நாட்களையும், இந்த காலங்களையும், இந்த வாழ்க்கையையும், இந்த வாலிபத்தையும், நமக்கு இருக்கிற வசதிகளையும், வாய்ப்புகளையும் நாம் ஏனோ தானோ என்று விட்டு விடாமல், எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கனி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நாம் கர்த்தருக்கு, நம்மை ரட்சித்த ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும். இப்ப நான் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒருவேளை உங்களுக்குள்ளே கேள்வி வரும், அப்படி கனிகள் என்ன என்ன அப்படின்னு. நாம எல்லாருக்கும் தெரியும், கலத்தியர் 5 நாம் திருப்பி பார்க்கும் போது ஆவியின் கனிகள் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது பொதுவாக உங்களுக்கு தெரியும், அதுக்கு நாம் போக விரும்பல பரிசு. ஆனா நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்றால், இதை கவனிங்க, நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கனிகள் என்பது நம்முடைய வாழ்க்கையின், நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற கிரியைகள். That is fruit of our life. நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கிரியைகள், செயல்கள் தான் கனிகள். அவைகள் நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், அது வேறு. ஆனால் கனிகள் என்றது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிற கிரியைகள், செய்கைகள் கனிகளாகும். நாம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் ஆண்டவர் இயேசுவில நிலைத்திருக்கணும். நான் சொல்ல போற முக்கியமான ஒரு காரியத்தை தயவு செய்து கவனிங்க, நாம் எங்கே நிலைத்திருக்கிறோம் என்பதை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்புற கனிகள் காணப்படும். அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுற கனிகளை வைத்து நாம் எங்கே நிலைத்திருக்கிறோம் என்பதை கண்டுபிடிக்கலாம். நான் சொன்ன நல்லா கவனி, நான் சொல்றது சிந்தி. நாம் எங்கே நிலைத்திருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் கனிகள், நம்முடைய கிரியைகள், செயல்கள் வெளிப்படுத்தும். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற கனிகள், கிரியைகள், செய்கைகள் நாம் எங்கே நிலைத்திருக்கிறோம் என்பதையும் வெளிப்படுத்தும். ஆனா இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். ரிமைன் இன் மீன், ஐ வில் ரிமைன் யூ. என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களை நிலைத்திருப்பேன். அவை யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறார்களோ, அந்த மெய்யான திராட்சை செடியில் நிலைத்திருக்கிறார்களோ, அவர்களிலே தான் ஆண்டவர் இயேசு நிலைத்திருக்க முடியும். நாம் நிலைத்து இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம். நீடித்து, அதாவது இயேசு கிறிஸ்துவோடு இந்த பூமியிலே நீடித்து வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். ஒரு கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்துட்டு கொஞ்ச காலம் வேற எதுக்காக வாழ்றதுக்கு அல்ல, நாம் இந்த பூமியில வாழும் வரைக்கும் அல்லது நாம் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவில நிலைத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலர் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு வேகமாக ஆண்டவரிடத்தில் வருவார்கள், ஆனால் பிற்பாடு உலகத்தின் பல காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறதாலே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை விட்டு விலகி போய்விடுறார். நாம் ஆண்டவர் இயேசுவிலே நிலைத்திருக்கணும். அதற்காக நாம ஊக்கமாக ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் இந்த பூமியிலே வாழும் நாள் வரைக்கும் உம்மிலே நான் நிலைத்திருக்கணும், உம்மிலே நிலைத்திருக்கணும், என்னை நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். கொடியானது செடியிலே செடியிலே நிலைத்திருக்காவிட்டால் அது தானாய் கனிகூடாதது போல என்னாலே அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது. அதாவது இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறவர்கள் தான் ஆண்டவர் கேட்ட கனிகளை கொடுக்க முடியும். அவரது நிலைத்திருக்காதவர்கள் அவர் கேட்ட கனிகளை கொடுக்க முடியாது. எனக்கு அருமையானவர்களே, நாம் எங்கே நிலைத்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எங்கே அஸ்திவாரம் போட்டிருக்கிறோம், இந்த உலகத்துக்கு ஏற்றபடி வாழ்கிறவர்கள் உலகத்துக்கு ஏற்றபடி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள், இந்த உலகத்துக்கு ஏற்ற கனிகள் அவருடைய வாழ்க்கையில காணப்படுறது. அவர்கள் பேசும்போது, அவர்கள் நடக்கும் போது, அவருடைய செய்களினாலும் அவருடைய கிரியைகளினாலும் அவருடைய நோக்கங்களினாலும் அதை அவர்கள் வெளிப்படுத்தினார். ஆனா நாம் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம், தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். எதற்காக? நாம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து அவருக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கோம். இப்ப இன்னொரு நாம் வேத பதியை நாம் சீக்கிரமாக வாசிப்போம். ஏழாம் அதிகாரம் 15-20 வரைக்கும் படிங்க சீக்கிரமாக. மத்தேயு 7 15-20 வரைக்கும்.
கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போத்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்.
அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளையை நாம் இனங்கண்டு கொள்கிறது? அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிற கிரியைகள், அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிற செய்கைகள், அவருடைய வாயின் வார்த்தைகள், அவருடைய வாழ்க்கையின் நோக்கங்கள், அவர்கள் எதற்கும் முதலிடம் கொடுக்கிறார்கள், அவர்கள் எதற்கும் முன்னுரிமை கொடுக்கிறார்கள், அவர்கள் எதை அதிகம் விரும்புகிறார்கள், அவர்கள் எதை அதிகமாக வாஞ்சிக்கிறார்கள் என்பதை வைத்து நாம் அவர்களை இனங்கண்டு கொள்ள முடியும். அவருடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். மரம் நல்லதென்றால் அதன் கனிகளும் நல்லதென்று சொல்லு. மரமானது கனிகள் கெட்டதென்றால் மரமும் கெட்டது. நம்ம நாட்டில் இதிலெல்லாம் பார்த்திருக்கோம். மரம் நல்ல கனிகளை கொடுத்தா அது நல்ல மரம்னு சொல்லும். கூடாத கனிகளை கொடுக்கிற மரத்தை பார்த்து எவரும் நாம் நல்ல மரம் என்று நாம் ஒருபோது நாம் சொல்ல மாட்டோம். ஆகவே ஒரு மரம் அதன் கனிகளால் அறியப்படும். இங்கு ஆண்டவர் மரத்தை குறித்து கவலைப்படல, மனுஷனாகிய உன்னே முன்னே குறித்து தான் இங்கே ஆண்டவர் கவலைப்படுவார். மரத்தை குறித்து ஆண்டவருக்கு கவலை இல்லை, ஆண்டவர் இயேசு மனிதனாகிய உன்னேமின்னை குறித்து தான் இங்கே சொல்லுகிறார். நம்ம ஆண்டவர் நம்மை ஒரு மரத்துக்கு ஒப்பிடுகிறார். ஒரு மரத்தில் இருக்கிற கனிகள், அந்த கனியை வைத்து அந்த மரத்தை அளவிடுறது போல நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற செய்கைகள், கிரியைகள், வார்த்தைகள், நோக்கங்கள், இவைகளை வைத்து ஒரு மனுஷனை அளவிட முடியும், இனங்கண்டு கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே நாம் எங்கே நிலைத்திருக்கிறோம் என்பதை வைத்துதான் நம்முடைய கனிகள் வெளிப்படும். நாம் உலகத்திலே நாம் நிலைத்திருப்போமாக இருந்தால், உலக காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போமாக இருந்தால், உலக காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே நாம் இடம் கொடுப்போமாக இருந்தால், அல்லது உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் நம்முடைய இருதயத்தை கவர்ந்திருக்குமாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கடி இந்த பூமிக்குரிய காரியங்கள் தான் காணப்படும். ஆகவேதான் வேதம் சொல்றது, பூமிக்குரியவர்கள் பூமிக்குரியவர்களை பேசுகிறார்கள். ஆனால் நாமும் தேவனுடைய பிள்ளைகள் பரத்துக்குரியவர்கள். ஆகவேதான் மேலானவைகளை தேடுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கொலோசியர் 3:2 சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே ஒரு மரம் அதன் கனிகளாலே அறியப்படும். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். This is not my subject. நான் ஒரு முகம் ஒரியாக சொல்லிட்டு நான் காரியத்துக்கு கடந்து போறேன். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோ வேதத்திலே நாம் பல பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்ட நற்கனிகளால், நற்கிரியர்களால், நற்செய்களால் தேவனாலே சாட்சி பெற்றிருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள், 49:22 நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், யோசேப்பு கனிதரும் திராட்சை, அவன் நீரூற்றண்டையிலே நாட்டப்பட்ட திராட்சை. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட கனிகள், அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட குணாதிசயங்கள், அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட நற்செயல்கள், அவருடைய வாழ்க்கையில் இருந்த நல்ல நோக்கங்கள், இவை எல்லாவற்றையும் வைத்து தேவன் நற்சாட்சி கொடுக்கிறார். யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி அப்படின்னு சொல்றே. பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் சரி, அநேக தேவ மனுஷர்கள் ஆண்டவராலே நற்சாட்சி பெற்றிருக்கார்கள் அவருடைய வாழ்க்கையினால். இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசித்து நாம் கடந்து செல்வோம். மத்தேயு 12:33-34 படிக்க. மத்தேயு 12:31-34 சீக்கிரமா. மத்தேயு 12:31-34.
மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியம்பார்ப்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்?
நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க
நலமானவர்களை
எப்படி பேசுவீர்கள்?
இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இதயத்தின்
நிறைவினாலே வாய் பேசும். திங்க போட்ட இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். அப்ப நல்ல மனுஷன் தன்னுடைய இருதயமாகிய நல்ல பொக்குசத்திலிருந்து நல்லவைகளை பேசுகிறான். கெட்ட மனுஷனும் தன் கெட்ட இருதயத்திலிருந்து கெட்டவைகளை, கேட்டுக்கு ஏதுவானவைகளை அவன் பேசுகிறான். சோ நாம் பேசுகிற பேச்சுகள், வார்த்தைகள், நம்முடைய செய்கள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய கிரியைகள், இவைகள் எல்லாவற்றையும் வைத்து நாம் யாருடையவர்கள், நாம் எங்கே நிலைத்திருக்கிறோம் என்பதை நாம் இனம் கண்டுகொள்ள முடியும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சோ இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். சரி போகட்டும். சோ இந்த யோவான் 15:16 முதல் வசனத்திலிருந்து நாம் வாசித்துக் கொண்டு போகும்போது ஆண்டவர் இந்த கனிகளை குறித்து அவர் சொல்லிக் கொண்டு போறார். ஆனால் This is not my subject today. இப்ப நான் அடுத்த பக்கத்துக்குள்ளே அதுதான் நான் இந்த நாளிலே உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆண்டவர்கள் இப்ப என்னை கவனியுங்கள். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்க கொடிகள் என்று. சோ இந்த இலஸ்ட்ரேஷன்ல, இந்த உபமையின் பின்னாலே ஒரு மாபெரும் முக்கியமான ஒரு சத்தியம் மறைந்திருக்கு. ஆண்டவர் வெளிப்படையாக சொல்றார், நான் திராட்சை செடி, நீ கொடிகள். நீ கனி கொடுக்க முடியல, நம்ம ஒரு அளவுக்கு நமக்கு தெரியும். ஏற்கனவே இப்படிப்பட்ட பிரசங்களை நாம் கேட்டிருக்கோம். ஆனால் நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையின் பின்னாலே ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்றால், என கவனிங்க, ஒரு கொடி தானாக வாழ முடியாது. எங்கேயாவது நீங்க பாருங்க, ஒரு கொடி தானாக வாழ முடியாது. அந்த கொடி செடியில நிலைத்திருக்கும் வரைக்குத்தான் அதுக்கு அது வாழ முடியும். அதாவது அந்த கொடி செடியில நிலைத்திருக்கும் வரைக்குத்தான் அதுக்குள்ள ஜீவன் இருக்கும். ஆகவே அது செடியில நிலைத்திருக்கும் வரைக்குத்தான் அது கனி கொடுக்க முடியும். ஆகவே இந்த செடி, இந்த கொடி முழுக்க 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 இந்த செடியை டிபெண்ட் பண்ணிதான் வாழும். தட்சம் இந்த கொடி முழுக்க முழுக்க இந்த செடியிலே தான் தங்கி இருக்கு. ஏன்னா செடிக்குள் இருந்தா அதுக்கு ஜீவன் போகுது. அப்ப கொடியானது தனியே அது வாழ முடியாது, தனியே கனி கொடுக்க முடியாது, அதுக்குள்ள ஜீவன் இருக்காது. இப்ப செடியை விட்டு கொடி வெட்டப்பட்டு போனால் அதை அது ஆண்டவர் சொல்ற அந்த அதிகாரத்தில் அவைகளை கொண்டு போய் அக்கிரியிலே சுட்டரிக்கிறார். ஒரு பிரயோஜனம் இல்லை. இனி அது ஒன்றுக்கும் உதவாது, அது எரித்து சாம்பலாக போகுது. என்றால் அது செடியை விட்டு வெட்டுப்பட்டாயிட்டது, அதுக்குள்ள ஜீவன் இல்லை, அதனால இனிமேல் நன்மை இல்லை. அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னிலே போடுகிறார்கள் சொல்லி நாம். சோ என கரிமானவர்களே, செடி கொடி, அப்ப இதுல இருந்து நாம் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய சத்தியம் என்ன, திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப். இதுதான் ஒரு உண்மையான சரியான ஒரு உறவை நாம் இந்த இடத்திலே நாம் காணக்கூடியதாக. உறவு செடியை விட்டு கொடி தானாக வாழ முடியாது, உயிரோடு இருக்க முடியாது, கனி கொடுக்க முடியாது. There's no hope. ஆனால் அது எந்த அளவுக்கு அதில் இழைச்சிருக்குதோ அது வரைக்கும் அது கனி கொடுக்கும், அது சாகாது, அது தவறாது, அது மறையாது, அது குறையாது. ஏனென்றால் அது செடியிலே நிலைத்திருக்கிறது. அப்ப கொடிக்கும் செடிக்கும் இடையிலே இருக்கிற ஒரு பெரிய நெருக்கம், ஒரு உறவை ஆண்டவர் நமக்கு இங்கே சித்தரித்து காட்டுறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சோ எக்ஸாக்ட்லி லைக் தட், இதை போலத்தான் நாமும் மெய்யான திராட்சை செடியாகி இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கணும், அவரோடு நாம் உறவாடணும். சோ இந்த நாளிலே நான் தெய்வீக உறவு, த டிவைன் ரிலேஷன்ஷிப் என்கின்ற தலைப்பிலே உங்களோடு சில காரியங்களை நாம் ஷியாமலா சொல்லி கத்தருக்குள்ள நான் வாஞ்சிக்கிறேன், வரும்புறேன். என்னுடைய உள்ளம் ஒன்றை தேடுகிறது, அதை தேடித்தான் கத்தருக்கு முன்பாக நான் பேசுகிறேன். நான் என்ன பேச போறேன் என்பதை நான் அறிவேன், எதற்காக பேசு என்பதையும் தேவன் அறிவார். ஆகவே ஆண்டவர் ஏ சொன்னது போல, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நீங்க ஆண்டவருடைய ஆடுகளாக இருந்தால், தேவாதி தேவனால் அழைக்கப்பட்டவளாக இருந்தால், தேவனுடைய ஆவியை பெற்றவளாக இருந்தால், தேவனுடைய வார்த்தைக்கு கருத்தாக கவனமாக செவி கொடுக்கு. இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு என்ன பேசுவார், இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு எதை சொல்லித்தர போறார், நான் எங்கே திருந்த வேண்டும், எவைகளை நான் சரிப்படுத்த வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்க கோணங்களை நான் கண்டுபிடிக்க வேண்டும், இன்னும் ஆண்டவரை கிட்டி நான் சேர வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம், ஒரு வாரம், ஒரு தாகம், ஒரு வேகம் நமக்குள்ள இருக்குமாக இருந்தால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கருத்தாய் கவனமாய் நாம் செவி கொடுக்கவளாக இருப்போம். அல்லது போனால் நாமும் ஒருவித செவித்தின உள்ளவர்களாக போயிடுவோம். கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட ஜனங்கள் பெருகுவார்கள் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைக்கிறார். செவித்தின உள்ளவர்களாக இருப்பார்கள், அதாவது கேட்டு கேளாதவர்கள் போல இருப்பார்கள், விருப்பமற்று இருப்பார்கள், தேவனுடைய வசனத்திலே தேவனுடைய வார்த்தையிலே விருப்பமற்று இருப்பார்கள், ஏனோ தானோ என்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட கூட்டம் கடைசி நாளிலே அதிகமாக பெருகும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் நம்முடைய வேதத்திலே எழுதி தந்திருக்கிறதை நாம் மறந்துடக்கூடாது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கருத்தாய் செவி கொடுப்போம், கவனமாய் செவி கொடுப்போம். இயேசு ஒரு இடத்தில் சொன்னார், நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாக, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாக, என கவனமாக கேட்கிறவன் தான் கருத்தாய் வாழ முடியும். நாம் தேவ வசனத்தை நாம் கேட்டு அதை பெற்றுக்கொண்டு அவைகளை நம்ம இருதயத்தில் நாம் தேக்கி, அவைகளை நம்ம இருதயத்தில் நாம் சேகரித்து வைத்து, அவைகளை நாம் சிந்திக்கும் போதுதான் அவைகள் நமக்குள்ளே டயலைஸ் ஆகுது. பார்த்து அவைகள் நமக்குள்ளே ஜீரணமாக இருப்பார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கருத்தாய் நாம் சொல்லி கொடுப்போம். So we have to pay our total attention to the word of God. It will never ever fail. So, the divine relationship, தெய்வீக உறவு. ஏன் நான் இந்த டைட்டில் எப்படி போட்டேன்னு சொன்னா, இந்த உலகத்திலே, சரி அதை விடுங்க, நாம் இந்த தேசத்துக்கு வந்த பிற்பாடு எத்தனையோ உறவுகளை பார்த்துட்டோம். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ உறவுகள் கிரஸ் பண்ணி இருக்கு, அதாவது வந்து போயிருக்கு. எத்தனையோ உறவுகள் வந்த வேகத்திலேயே திரும்பி போயிட்டு, நாம் எத்தனையோ மனிதர்களை சந்தித்து விட்டோம், எத்தனையோ விதமான சிநேகிதங்களை பார்த்து விட்டோம், எத்தனையோ விதமான அன்புகளையும் பார்த்து விட்டோம், எத்தனையோ உறவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பேரை, எத்தனையோ விதமான உறவுகளை நாம் பார்த்து விட்டோம். உறவுகள் பலவிதம் பாருங்க, தகப்பன் பிள்ளைகளுக்குள்ள உறவு, தாய் பிள்ளைகளுக்குரிய உறவு, கணவன் மனைவிக்குள்ள உறவு, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள உறவு, அல்லது சொந்த பந்தங்கள் என்கின்ற உறவு, அல்லது தேவ பிள்ளைகள் என்கின்ற உறவு, பலவிதமான, அதை விட நல்ல நண்பர்கள் என்கின்ற உறவு, பலவிதமான உறவுகள் இந்த உலகத்தில் இருக்கு. நாமும் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான உறவுகளை கண்டுவிட்டோம் இதுவரையில். ஆனால் அந்த எத்தனையோ உறவுகள் இன்றைக்கு இல்லை, எத்தனையோ உறவுகள் நீடித்து நிலைத்திருக்க இல்லை, அநேக உறவுகள் வருகிறது போகுது, அது நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிறோம். அப்படியாக நாம் ஆண்டவரோடு இருக்கிற உறவை நாம் வைத்திருக்க கூடாது. ஆண்டவர்ல வைத்திருக்கிற அன்பு, அந்த உறவை நாம் என்னாலும் காத்துக்கொள்ளும். This is the secret of the Christianity. கிறிஸ்தவத்தின் ரகசியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற எனக்கு இருக்கிற தனிப்பட்ட உறவு, தட் இஸ் த திங். உனக்கு உனக்கு ஆண்டவர் இயேசுவோடு இருக்க தனிப்பட்ட உறவு இருக்கு பாருங்க. தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் இன் யுவர் லைஃப். அதுதான் உடைய வாழ்க்கையை வகையறுக்கும் என்பதை மறந்துடாது. என் மனைவி ஆண்டவோடு நெருங்கி வாழுறான் என்பதை வச்சு என்னை ஆண்டவர் கணக்கிட போறதில்லை. பிள்ளைகளும் கத்தரோட நெருங்கி வாழுறான்னு சொல்லி ஏன் பிரதர் இன்னைக்கு சேர்ச்சிக்கு போகல, அவ போயிருக்கான். ஏன் சிஸ்டர் சேர்ச்சிக்கு போகல இன்னைக்கு, அவர் போயிருக்கிறார். நான் இருக்கிறேன். சோ எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவரோடு இருக்கிற தனிப்பட்ட உறவு, யூ ஹேவ் டு மெயின்டைன் தட் ரிலேஷன்ஷிப். இஃப் யூ ஆர் எ சைல்ட் ஆஃப் காட், நீங்க தேவ ஆவியை பெற்றவர்களாக இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், நாள்தோறும் தேவனோடு இருக்கிற உறவை மெயின்டைன் பண்ணுங்க, அதை நடைமுறைப்படுத்துங்க. மட்டுமல்ல அவை அதை நீங்க காத்துக்கொள்ளணும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவோடு எனக்கு இருக்கிற தனிப்பட்ட உறவை உடைக்கத்தான் பிசாசு பல விதத்தில் ட்ரை பண்றான். பாரு, எப்படியாவது ஆண்டவரோடு எனக்கு இருக்கிற நெருக்கத்தை உடைத்து விட வேண்டும். எப்படியாவது தேவனோடு இருக்கிற நெருக்கமான அந்த வாழ்க்கையில ஒரு குலைவை கொண்டு வந்துட வேண்டும் என்கின்ற விதத்தில் பல விதத்தில் பிசாசு பல கோணங்களிலே சுத்தி தீர்றான் என்பதை மறந்துடாத. சிஸ்டர் பிரதர், உனக்கு ஆண்டவர் இயேசுவோடு இருக்கிற தனிப்பட்ட உறவை காத்துக்கும். அந்த உறவை உடைப்பதற்கு தான் பிசாசு சுத்தி தீர்றான் என்பதை மறந்துடாது. எந்த வழியால வருவானோ தெரியாது, ஆனா நாம் இடம் கொடுத்தால் நமக்குள்ளே அவன் பூந்து நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை உடைப்பார். அப்படி வேதத்திலே பற்பலர் தேவனோடு நெருங்கி இருந்தார்கள். அவர்கள் தேவனோடு வைத்திருந்த நெருக்கமான உறவை பிசாசு உடைத்திருக்கிறதும் நாம் ஆண்டவருடைய வேதத்திலே நாம் பார்க்கக்கூடிய இருக்குது. ஆகவேதான் அவைகள் நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய மனுஷியே, தேவனுடைய மனுஷனே, இன்றைக்கு நான் கர்த்தருடைய ஸ்தானத்தில் நின்று உனக்கு சொல்கிற புத்தி என்னவென்றால், ஆண்டவர் இயேசுவோடு உனக்கு இருக்கிற தனிப்பட்ட உறவை காத்துக்கொள். என்னத்தை இழந்தாலும், என்னத்தை நீ கிரயமாக செலுத்தினாலும், ஆண்டவர் இயேசுவோடு இருக்கிற உனக்கு இருக்கிற தனிப்பட்ட உறவை நீ காத்துக்கொள்ள வேண்டியது உடைய தலையான கடமை என்பதை மறந்துடாது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக உறவுகள் வரலாம் போகலாம், வந்த வேகத்திலே போகலாம், சிலது நிலைத்திருக்கலாம், சிலது நிலைத்திருத்திருக்காம போகலாம். ஆனால் ஆண்டவர் இயேசுவோடு நீங்கள் வைத்திருக்க தனிப்பட்ட உறவை நீங்கள் ஒவ்வொருவரும் காத்துக்கொள்ள வேண்டும். தட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் தி கிறிஸ்டியன். கொடி செடியிலே நிலைத்திராவிட்டார், தேர்ஸ் நோ லைஃப், அதுக்கு ஜீவன் இல்லை, அதற்கு ஜீவன் இல்லை. அவர்தான் இந்த அதிகாரத்தை படிச்சு பார்த்து சொன்னா சொல்றார், என்னிலே நிலைத்தருங்கள், என்னுடைய அன்பிலே நிலைத்தருங்கள், மட்டுமல்ல என்னுடைய வார்த்தையிலே நிலைத்தருங்கள். அப்படியெல்லாம் மூன்று காரியங்களை ஆண்டவர் சொல்றார். என்னிலே நிலைத்தருங்கள், என்னுடைய அன்பிலே நிலைத்தருங்கள், என்னுடைய வார்த்தையில் நிலைத்தருங்கள். வீட்டை போய் படிச்சு பாருங்க, இந்த 15 அதிகாரத்தை இந்த மூன்று காரியங்களை சொல்ற. இப்ப 15 அதிகாரம் 15 வசனத்தை படிங்க. 15 அதிகாரம் 15 வசனம் ரைட் படி.
இனி நான் உங்களை
ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன்.
ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன்.
அறிவித்தபடியால் நான் உங்களை, ஐ ஹாவ் கோல்ட் யூ ஃப்ரெண்ட்ஸ், ஐ லைக் தட் பர்சன். இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து என்ன சொன்ன தெரியுமா, நான் உங்களை சிநேகிதர் என்றேன். இதை யோசித்து தேவாதி தேவன் மனித அவதாரம் எடுத்து வந்து மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ணும் போது தன்னை பின்பற்றின அந்த 12 பார்த்து சொன்னார், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஐ ஹாவ் கால்ட் யூ ஃப்ரெண்ட்ஸ். சோ என்னுடைய, அதாவது ரெண்டு நல்ல நண்பர்கள் அவங்க எப்படி இருப்பார்கள் என்று ஒரு அளவுக்கு நீங்கள் அறிந்து கொள்வீங்க. இயேசு சொல்றாரு, தன்னை பின்பற்ற சீஷர்களை பார்த்து நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏன் தெரியுமா, என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியால் உங்களை சிநேகிதன் என்றேன். தட்ஸ் மீன் நான் என்னத்தில் மறைவாக என்னத்தில் ஒன்றுமில்லை, நான் என் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். தட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க, அதான் உண்மையான சிநேகிதம். ஒன்றுக்கு ஒன்று மறைக்காது, ஃப்ரெண்ட்ஷிப் உறவு. அப்ப ஏன் சொல்றாரு, நான் உங்களை சிநேகிதன் என்றேன், ஏனென்றால் பிதாவுடத்தை கேள்விப்பட்டு எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆகவே நான் உங்களை சிநேகிதன். உறவு, ரிலேஷன்ஷிப். நாமும் ஆண்டவராக இயேசுவை உண்மையாக பின்பற்றுவோமாக இருந்தால், நாமும் இயேசுவை அப்போஸ்தலர்கள் இயேசுவை பின்பற்றினது போல நாமும் இயேசுவை உண்மையாக பின்பற்றுவோமாக இருந்தால் சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்கிறேன், ஆண்டவர் இயேசு நமக்கும் ஒரு நல்ல நண்பனாக இருக்க முடியும். இந்த அன்பு ஒரு காலம் மாறாது, இவருடைய அன்பு ஒரு காலம் குறையாது, இவருடைய அன்பு ஒரு காலம் குன்றாது, காலத்துக்கு காலம் மாறாது, நேரத்துக்கு நேரம் மாறாது. ஆண்டவருடைய அன்பு ஒருபோதும் மாறாது, அவருடைய உறவு ஒருபோதும் மாறாது. அவர் நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவில் உண்மையாக அன்பு வைக்கணும், அவரோடு நாம் உறவாடணும், ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இது நம்முடைய தலையாகிய கடமை. இதை உடைக்கத்தான் பிசாசு பற்பல விதங்களிலே சுத்திடுகிறான் என்கிறத நான் உனக்கு சொல்லட்டும். தங்கச்சி, தம்பி, இன்றைக்கு நான் உனக்கு சொல்ற இந்த வார்த்தையை நீ கவனிக்காமல் போவியாக இருந்தால், எங்கேயோ பிசாசு உனக்கு மறைவாக வைத்திருக்கிற கண்ணீரை நீ அகப்பட போறாய் என்று நான் தீர்க்கமாக உனக்கு சொல்றேன். ஐ நோ வாட் ஐ ப்ரீச். நாம் ஒருவரையும் ஆண்டவர் இழக்க விருப்பம் இல்லை. என்ற தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய உயிரை கொடுத்தல்லவா நம்ம ரட்சித்திருக்கிறார். அந்த மகத்துவமான உறவை விட்டு நாம் பிரிந்திடக்கூடாது, அந்த உறவுக்கு ஒரு பங்கம் வர நாம் விட்டுக்கூடாது. ஆண்டவர் இயேசுவோடு எனக்கிருக்கிற அந்த அன்பு புனைப்புக்குள்ளே இன்னும் ஒருவர் ஊடுருவமோ, அது பொருளாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் நபராக இருந்தாலும் வட்டவர் எதுவாக இருந்தாலும், ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற தனிப்பட்ட உறவின் இடையிலே ஒன்றும் எதுவும் பொருளோ அல்லது உறவோ ஒன்றும் ஊடுருவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. தட் இஸ் த ரியல் ரிலேஷன்ஷிப். டோன்ட் ஃபோர்கெட் இட். நீ சிந்திச்சுப்பார் பிரதர், சிஸ்டர், நீ சிந்திச்சு பாரு. இன்னைக்கு உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு எப்படி? தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற உறவை ஊடுருவி ஏதாவது பொருட்கள் ஊடுருவி விட்டதா? இந்த உலக பொருட்கள் உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவுக்கு உறவை ஊடுருவி இருக்கிறதா? அல்லது ஏதாவது நபர்கள் உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உன்னதமான உறவுக்கு நடுவில் ஊடுருவி விட்டார்களா? சிந்திச்சு பார், சிந்திச்சு பார். பட் ஜீசஸ் இஸ் காலிங் யூ ஃபார் த ரியல் ரிலேஷன்ஷிப். Right now, not tomorrow but today, come back again, come to the right position. You should be, where are you standing now? ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில ஒன்றும் வராதபடி நான் காத்துக்கொள்ள வேண்டியது என்னுடைய பொறம். ஏனென்றால் ஆண்டவருடைய அன்பு மாறாது, அவருடைய அன்பு காலத்து காலம் மாறாது. நாம தான் அடிக்கடி நாம் மாறுகிறோம். என்ன நம்முடைய வாழ்க்கையில் அடி அநேக பிரச்சனைகள் அலைமோது வரும் போது ஆண்டவர் வைத்திருக்கிற அன்புக்கு குந்தகம் ஏற்படுது. ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில எந்த ஒரு நபர் கூட வரக்கூடாது. ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில எந்த ஒரு பொருள் கூட வரக்கூடாது. உன் மனசாட்சி தொட்டு நீ சொல்ல முடியுமா? உன் நெஞ்சில கை வச்சு நீ சொல்ல முடியுமா, எனக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பொருளும் இல்லை, ஒரு நபரும் இல்லை, நானும் ஆண்டவரும் அந்நியோன்யமாக ஐக்கியமாக இருக்கிறோம் என்று உன் மனசாட்சியை தொட்டு நீ சொல்ல முடியுமா? ஆண்டவர்களே, உண்மையாக நாம் அன்பு கொள்ளணும், மட்டுமல்ல அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கோம். காலத்துக்கு காலம் அதை மாற்றக்கூடாது. ஃபாதர் இப்படியே பாடினார், ஏதேன் தோட்ட உறவு தேவனோடு இருக்கிற உறவின் அடிப்படையில் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் காட்டி சரியான பொசிஷனுக்கு வரும்படி உங்களை அழைத்து கத்திரிக்குள்ள நான் முடிக்க விரும்புகிறேன். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் சீக்கிரமாக வாருங்க, 2 அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. மிக முக்கியமான ஒரு காரியத்தை இந்த நாளில் நாம் கத்தருடைய சமூகத்தில் நாம் படிக்க போறோம், கற்றுக்கொள்ள போறோம். 1 சாமுவேல் 2 அதிகாரம் அதிலே 2 அதிகாரம் 12 வசனம் படிங்க. 2:12 1 சாமுவேல் படி.
ஏலியின் குமாரர் பேதியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை.
திருப்பபடி.
ஏலியின் குமாரர் பேதியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை.
திரும்ப வாசி.
ஏலியின் குமாரர் பேதியாளின் மக்களாய் இருந்தார்கள்,
அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. யாருடைய பிள்ளைகள் பேதியாளுடைய மக்கள்? யாருடைய பிள்ளைகள்? ஏலியின் குமாரர். ஒப்னி பினகாஸ் இருக்கின்ற ரெண்டு குமார், ரெண்டு பேரும் பேதியானின் மக்களா. அங்க சொல்லப்படுது அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இந்த வசனத்தை குறித்து நான் யோசித்து பார்க்கிறேன். யாருடைய பிள்ளைகள்? பேலியாளின் பிள்ளைகள். கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகள் என்று கர்த்தர் சொல்ற அளவுக்கு இருந்திருக்கின்றதை இந்த நாட்களிலே, கடந்த நாட்களிலே இந்த ஒன்று சாமி புத்தகத்தை தான் அடிக்கடி நான் யோசிக்கிறேன், அடிக்கடி யோசிக்கிறேன். நேற்று இரவு 10 மணி வரைக்கும் நான் பேச வேண்டிய செய்தி ஆயத்தப்பட்டு இன்றைய காலை எழும்பி ஆண்டோட நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஐ வில் சேஞ்ச் மை சப்ஜெக்ட். யாருடைய பிள்ளைகள்? ஏலியுடைய பிள்ளைகள். ஹூ இஸ் ஏலி? அரங்க பிரதான ஆசாரி. ஆலயத்திலேயே இருந்து அவர் பணிவிடையை தெரிவு செய்வதற்கென்று ஆண்டவரால் நியமிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரதான ஆசாரியன் ஏலி. யாருடைய பிள்ளைகள்? பெரியாத பிள்ளைகள். ஆசாரியுடைய பிள்ளைகள் பெரியாத பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்லலாம். மட்டுமல்ல அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. யாருடைய பிள்ளைகள் கர்த்தரை அறியவில்லை? ஆசாரியுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறியவில்லை. இது எப்படி இருக்குது பாருங்க. ஐ குட் நாட் இமேஜின் திஸ் சிஸ்டர் பிரதர். ஆசாரியுடைய உதவிகள் அறிவை காண வேண்டும், அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவருடைய வாயிலே தேடுவார்களே என்று தேவனே ஆசாரியை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆனால் அந்த பரிணாமம் இங்கே நாம் பார்க்கிறோம். ஆசாரியுடைய பிள்ளைகள், ஆசாரியுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறியவில்லையா? எப்படி மற்றவர்கள் அறிய போறார்? ஆண்டவருடைய வழிகளை போதிக்க வேண்டியவன் இவர்களே ஆண்டவரை அறியவில்லை என்றால் அவர்கள் கைகளின் கீழே இருக்கிற அத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களும் எப்படி தேவனை அறிகிறது? எப்படி ஆண்டவருடைய வழிகளை புரிகிறது? ஆசாரியுடைய பிள்ளைகள் ஆண்டவரை அறியும். I was surprised when I was reading this portion. வேறு காரியங்களை அறிந்திருந்தார்கள், தேவனுக்கு அடுக்காத காரியங்களை அறிந்திருந்தார்கள், அநியாயங்களை கூட அறிந்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவரை அறியவில்லை. பாருங்கள், யார் அந்த நபர்கள்? ஆசாரியுடைய பிள்ளைகள். ஆனால் நன்றாக சொல்றதை கவனிங்க, இந்த தவறு எங்கே உருவாகிறது தெரியுமா? அதைத்தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நன்றாக கவனிங்க, இதுக்கு இருக்கிற காரியம் என்னன்னா, ஏலி பிரதான ஆசாரியம் தன்னுடைய குமாரருக்கு ஊழிய மெத்தத்தை கற்றுக் கொடுத்தான். ஆனா தேவனை குறித்து சரியாக கற்றுக் கொடுக்க எப்படி ஊழியம் செய்யறது என்று கற்றுக் கொடுத்தான். ஆனா யாருக்கு ஊழியம் செய்வது என்பதை கற்றுக் கொடுக்க மறந்துட்டான். கவனி, பிரதான ஆசாரியன் ஆயிட்டது. ஆசிரிப்பு கூடாரத்தில் எப்படி குத்து விளக்கை ஏற்றுகிறது, மேசையை பற்றி அல்லது சமூகத்து அப்பங்களை அடிக்க வைக்கிறது பற்றி, பெட்டியை பற்றி, இதுகளெல்லாம் எப்படி கையாளுறது, பழிகளை எப்படி கையாளுறது, இவைகளை குறித்த அறிவை ஆசாரியன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருந்தான், கற்றுக் கொடுத்திருக்க. ஏன்னா அவர்களும் அங்கே இருந்திருக்கார்கள், அவைகள் அதை செய்திருக்கிறார்கள். அவன் எப்படி குத்து விளக்கை ஏற்றுறது, பெட்டியை எப்படி கையாளுறது, சமூக தப்பங்களை எப்படி அடுக்கிறது, மேசை எப்படி பாதுகாக்கிறது, பார்த்து இது இப்படிப்பட்ட ஊழிய மெத்தட்டுகளை தன்னுடைய குமாரருக்கு கற்றுக் கொடுத்தான். ஆனால் ஆண்டவரை குறித்து சரியாக தன் பிள்ளைகளுக்கு ஏலி கற்றுக் கொடுக்க முடியாம போயிட்டேன். அதுதான் நீங்க அடிப்படை காரணம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள், அது ஆண்டவரோடு சரியான உறவு இல்லை. நாள்தோறும் சமூக தப்புகளை அடுக்கினார்கள், ஆனா ஆண்டவரோடு சரியான உறவு இல்லை. The Bible says அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஆனா ஒவ்வொரு நாளும் ஆசிரியப்பு கூடாரத்தில் சமூக தப்பங்களை ஆசாரிய பணிகளை செய்துட்டே இருக்கிறார். அப்பங்களை அடுக்கிறார்கள், குத்து விளக்குகளை ஏற்றுகிறார்கள், பணிகளை பார்க்கிறார்கள், அவைகளை கவனிக்கிறார்கள். It is going on, going on. ஊழியம் போய்கொண்டிருக்குது, வேலை நடந்துட்டு இருக்குது. ஆனால் த பைபிள் சேஸ் அவர்கள் தேவனை அறியவில்லை. தேவனோடு சரியான உறவில்லை, ஆண்டவர் சரியான விதத்தில் அறியவில்லை, ஆண்டவர் மேல ஒரு அன்பில்லை, ஆண்டவரோடு சரியான உறவில்லை. ஆனால் சமூக தப்பங்கள் எவ்ரிடே பழையவைகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் சுட சுட புதிய அப்பங்களை அவர்கள் கொண்டு வைப்பார். குத்துவிளக்கில் எல்லாம் இவைகளெல்லாம் ஆசாரியர் தன்னுடைய குமாரருக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆனால் தன் பிள்ளைகள் கர்த்தரை அறிய வேண்டும், ஆண்டவரை நேசிக்க வேண்டும், தன் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கின்ற அந்த வழியை அவர் சொல்லிக் கொடுத்தார். ஏனென்றால் ஏனென்றால் ஏலியும் ஊழியத்தில் கவனமாக இருந்தால் ஆனா உன்னதமான தேவனோடு இருக்கிற உறவை மீண்டும் பண்ணாவிட்டார். கட்டித்தறியும் ஒருவர் இப்படி எழுதியிருந்தார், பெட்டியை பிடித்துக் கொண்டார், பெரிய உறவு விட்டுட்டார். பெட்டி பிடிபட்டு போய்விட்டது பெலிஸ்தரத்தில். கேட்ட உடனே ஆசாரியன் இருக்கிற ஆலயத்து வாசலே இருக்கிறான், மிகவும் வயது முதிர்ந்தவனாக கண்கள் கூட இருளடைந்து போய் வாசலே இருக்கிறான் ஆசாரியன். பெட்டி பிடிபட்டு போய்விட்டது யுத்தத்தில், பெலிஸ்தர்கள் பிடித்திருப்போம் அந்த பெட்டியை. செய்தியை கேட்ட உடனே, இந்த செய்தியை கேட்ட உடனே அவன் புடறி அடிபட விழுந்து அதிலேயே மரித்தான் சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பெட்டியை பிடித்துக் கொண்டார், ஆனா பெரிய ஒரு ஆண்டவரை விட்டுட்டார். ஊழிய நினைச்சது எவ்ரிடே ஆசாரியனும் பிள்ளைகளும் ஊழிய, ஆனால் ஆண்டவரோடு சரியான ஒரு உறவில்லை, ஆண்டவர் மேல ஒரு அன்பில்லை, ஆண்டவரோடு ஒரு அந்யோன்ய உறவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஊழிய நடக்கும். அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி, நான் செய்கிற ஊழியத்தை வச்சு நான் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பை கணக்கிடாதே? ஆனால் நான் எப்படி ஆண்டவரோடு அன்பாக இருக்கிறேன், ஐக்கியமாக இருக்கிறேன் என்பதான் கருத்து. என்ன கவனிங்க, என்ன செய்கிறோம் என்பதை விட யாருக்கு செய்கிறோம் என்பது முக்கியம். என்ன செய்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்திலே நாம் என்ன செய்கிறோம் என்பதை விட யாருக்கு செய்கிறோம் என்பது முக்கியம். ஆண்டவருடைய ஊழியங்களை, ஆண்டவருடைய காரியங்களை ஆண்டவரை அறிந்து அவரோடு உறவாடி அவர்ல அன்பு கூர்ந்து நாம் அவருடைய பணிகளை செய்வதே தேவனுக்கு பிரியம். ஆண்டவர்ல அன்பு இல்லாமல், தேவனோடு சரியான ஒரு நெருக்கம் இல்லாமல், ஒரு உறவு இல்லாமல், ஒரு அந்யோன்யம் இல்லாமல் ஆண்டவருடைய ஊழியங்களை நாம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. படிங்க யோவான் 21 15 வசனத்தில் இருந்து படிங்க. யோவான் 21:15 செய்கிறோம். யோவான் 21:15 படி.
அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் விரையான சாமான்களை ஆயத்தம் பண்ணி,
யோவான் 21:15 யோனாவின் குமாரனாகிய சீமோனே,
அவர்கள் ஜெபம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான்.
இப்படியே மூன்று தடவை கேட்கிறேன், உங்களுக்கு நேரம் போது தெரியும். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் பார்க்கிற இடத்துல அன்பா இருக்க, அப்ப அவன் சொல்றான், எஸ் லார்ட், அதை நீர் அறிவீர். இப்படி சொன்ன போது ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயா. அப்ப என்ன அடிப்படையில் ஆண்டவர் தன்னுடைய பணியை செய்ய சொன்னாரு? நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொன்ன போது ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயா. ஆகவே ஆண்டவருடைய வேலையை ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற அன்பின் அடிப்படையில் நாம் செய்வமாக இருந்தால் நாம் செய்கிற பணி தேவனுக்கு பிரியமாக இருக்கும். ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பின் அடிப்படையில நாம் ஆண்டவருடைய வேலையை செய்வோமாக இருந்தால் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பின் அடிப்படையில கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோமாக இருந்தால் அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். அல்லது போனால் அவ்வப்போது நாம் செய்கிற ஊழியம் தடம்புரல். படி வெளிப்படுத்துற விசேஷம் 2 அதிகாரம் 2 வசனத்தை படி.
சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரிகைகளையும் உன் பிரியாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம்
இழப்படையாமல் பிரயாசப்பட்டதை நான்
அறிந்திருக்கிறேன்.
ஆனாலும்
நீ ஆதியில் கொண்டிருந்த
அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, ஆகியா நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்தரும். எப்படி என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் நீ பிரயாசப்பட்டிருக்கிறாய், நான் அதை அறிந்திருக்கிறேன். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், நீ என்ன செய்தாய், எனக்காக எவ்வளவு தூரம் ஓடினாய், என்னென்ன செய்தாய் என்பதையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு இந்த வசனத்தை படிக்கும் போது கொஞ்சம் தெம்பா இருக்கு, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா, நாம செய்கிற காரியங்கள் மனுஷர்கள் அறிய மாட்டார். மனிதன் அறியாவிட்டால் என்ன, அறிய வேண்டியவர் அறிகிறாரே. யாருக்கு நாம் செய்கிறோம், மனுஷர்களுக்கா தேவனுக்கா? ஆகவே நீ என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் நீ பிரயாசப்படுறதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவன் சொல்லுகிற இந்த வார்த்தை என்னை போல ஊழியம் செய்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு புது தெம்பை உண்டாக்கும் என்று நான் ஆண்டவருக்கு உறுதியாக விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் அவர் தான் நமக்கு தரப்போறான். Not by the church, இந்த சபை அல்ல, நமக்கு கர்த்தரே அந்த பலன்களை அளிக்க போறார். ஆகவே மற்றவர்கள் நம்மை பாராட்டாவிட்டாலும், நம்மை மெச்சிக்கொள்ளாமல் விட்டாலும், நம்மை மேன்மையாக எண்ணாவிட்டாலும், நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்காவிட்டாலும், தட்டத்தொட்ட ப்ரையாரிட்டி அவைகள் அல்ல. என் ஆபத்து நிமித்த நீ இழைப்படையாமல் பிரயாசப்படுத்த நான் அறிந்திருக்க ஆண்டவர் சொல்றாரு, தட்ஸ் அது எனக்கு போதும். என் ஆபத்து நிமித்த இழைப்படையாமல் பிரயாசப்படுத்த நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. சரி, கிரியது நடக்கு, சேஞ்சர் ரன்னிங், சபை நடக்குது, ஊழியங்கள் நடக்குது, அபாரம், அற்புதம், டிவியில எல்லாம் வருகுது, அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போகுது, சோ அண்ட் சோ, அபாரம் நடக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்ன குறைப்பா? நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். ஆண்டவரே, நான் உம்முடைய நாமத்திலிருந்து தான் இழைப்படையாமல் இரவு பகலாக நான் ஓடுறேன். நித்திரையின் கண்களுக்கு தூரமா இருக்கிறது, பசியும் பட்டினியும் குளியும் குளிரும் வெயிலுக்கள் நான் ஓடுறேன். நீங்க எப்படி சொல்றீங்களே? ஆண்டவர் சொல்றாரு, நீ பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் உன் பேர் எனக்கு ஒரு குறை. என்ன ஆண்டவரே? நீ ஆதியில வச்சிருந்து என் மேல அன்பு, அதை நீ கொஞ்சம் கொஞ்சமாய் விட்டுட்ட. பிகாஸ் ஐ ஆம் சோ பிஸி. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு நான் அமர்ந்திருக்க வேண்டிய நேரத்தை என் ஊழியம் எடுத்துவிட்டு, தட்ஸ் வை ஐ டோன்ட் ஹேவ் எனஃப் டைம் டு சிட் அட் த ஃபீட் ஆஃப் கிறிஸ்ட். ஆண்டவருடைய பாதத்திலே நான் அமர்ந்திருக்க வேண்டிய நேரங்களை ஆண்டவருடைய ஊழியம் விழுங்கிவிட்டது.
இப்ப நான் என்ன நினைக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை நான் செய்யறேன், இரவு பகலாக நான் உமக்கு தானே ஓடுறேன், உனக்காக நான் ஓடையில என் குடும்பத்தை நான் கவனிக்கல, ஒன்றை நான் கவனிக்கல, இரவு பகலாக உமக்காகத்தான் நான் ஓடுறேன். ஆனா ஆண்டவர் சொல்ற உன் பேர்ல எனக்கு ஒரு குறை உண்டு. என்ன? நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்ட. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஊழியம் தேவனோடு இருக்கிற நெருக்கத்தையே அழிவாக்கி விடுது. பாருங்க, லூஸ் ஆக்கி திங்க. உறவு, ரிலேஷன்ஷிப், காத்துக்கொள், காத்துக்கொள். ஃபாதர் பண்ணார் பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை காத்துக்கொள். நான் இப்படி சொல்றேன், காத்துக்கொள் ஆண்டவரோடு உனக்கு இருக்கிற உறவை காத்துக்கொள். நீ உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் கர்த்தரோடு உனக்கு இருக்கிற உறவை காத்துக்கொள் என்று கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு புத்தி சொல்றேன். எனக்கும் சேர்த்து உங்களுக்கு பேசும்போது எனக்கும் சேர்த்து நான் பேசுறேன். உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது நான் ஏதோ என்ன ஒரு ஹை லெவல்ல வச்சு பேசுறேன். உங்க எல்லாருமே பார்க்க நான் இப்ப என்ன எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அப்படின்னு நான் பேசல. அதே நான் உங்க சொல்றேன், அது தேவன் அறிவார். உங்களுக்கு பேசுற வார்த்தை எனக்கு, உங்களுக்கு இருக்கிற சோதனை எனக்கும் இருக்குது. அதை நான் புரிந்து கொண்டுதான் நான் பேசுறேன். ஆகவே உங்களுக்கு பேசும்போது என்னை நான் எனக்குள்ள சேர்த்துக்கொள்றேன். எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்சன். ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவை, நெருக்கத்தை நாம காத்துக்கொள்ள. ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாக இருந்தார். அந்த வசனத்துக்கு பாருங்க, திரும்ப ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் நேரம் தெரியாம ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்று படி. அந்த ஆசாரியர்கள்
ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், இவனாகிலும் ஒரு பலியை
செலுத்தி ஒன்று சாமு இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து தயவு செய்து பார்க்க, நேரம் நான் வேகமா போறேன் படி.
அந்த ஆசாரியர் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், இவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் ரட்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் மூன்று கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில்
வருகிறதெல்லாம்
ஆசாரியன் எடுத்துக் கொள்வான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு.
ஆசாரியனுக்கு பொறிக்கிறதுக்கு இறைச்சி கொடு.
இறைச்சியிலே அல்லாமல் அவிந்ததை உன் கையிலே
வாங்குறது. அவிச்ச இறைச்சி அல்ல, பச்சை இறைச்சி வேணும். எங்கட பாஸ்டருக்கு பச்சை இறைச்சி வேணும், பொறிச்ச இறைச்சி இல்ல. ஹலோ, ஃப்ரெஷ்ஷா வேணும். யார் சாப்பிடுறதுக்கு? எப்படி இருக்கு? யாரு ஓடியக்கா? இத்தனைக்கும் ஆண்டவர் பலிகிறதுல அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான போஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். ஆண்டவர் கொடுத்த கட்டளை முன்னந்தோட அவங்களுக்கு பலிகிறதுலே ஒரு பகுதி ஆண்டவர் அவங்களுக்கு பிடிச்சு கொடுத்தார். ஏன்னா நீங்க இந்த வேலை செய்றீங்கள சும்மா செய்வேன் கொடுத்தார். ஆனா அது போதா, எல்லாரும் பலிகிற அந்த ஆடுகளை கொண்டு வா. மூன்று கூறுள்ள ஒரு ஆயுதம் இதை கண்டு செய்து வச்சிருந்தாங்க. என்ன மாதிரி வச்சு பண்ணி வச்சிருந்தாங்களோ தெரியாது. ஆசாரியன் வேலைக்காரன் போவான், படிக்கிறதுக்கு முதல்ல அந்த மூன்று கூறுள்ள ஆயுதத்தால குத்தோ கொண்டு குத்துவான். அவன் குத்து போது வர்ற இறைச்சியா ஐயாவுக்கு. இது என்ன ஊழியம்? எங்க நடக்குது? வெளியில அல்ல, ஆசரிப்பு கூடாரத்தில், தேவனுடைய சன்னிதானத்தில் இந்த காரியம் நடக்குது. பாருங்க, ஆண்டவர் காணாது இருக்கிறாரோ, அல்லது ஆண்டவர் தெரியாமல் இருக்கிறாரோ, அல்லது ஆண்டவர் கஞ்சாரியாக இருக்கிறாரோ, சில வேளை நமக்கு சில காரியம் நடக்கிறதை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி வருது. ஆண்டவரே, நீர் எங்கி இருக்கிறீரப்பா? நீர் உயிரோடு இருந்தால் இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடக்குமோ? இனி உயிரோடு இருந்தால் இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் நடக்குமோ? சில வேளையில தேவ பிள்ளைகளின் உள்ளங்களிலே சில எண்ணங்கள் வரத்தான் தோணுது. ஆனால் 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 தேவன் என்றைக்கும் தேவனாகவே இருக்கிறார். எதை எப்படி எப்பொழுது என்பது அவருடைய கரத்திலே இருக்கு. அவருக்கு ஆலோசனை சொல்ல புதி சொல்ல, நீங்களும் நானும் யார்? நம்முடைய அவசரம் தேவனை அசைக்க மாட்டாது, அல்லது நம்முடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அப்படிலாம் வேதம் சொல்றதில்லை.
அதற்கு அந்த மனுஷன், செய்ய வேண்டிய படி, முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும், அவன் அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய்
எடுத்துக்கொள்ள. இப்ப கூட இறைச்சி அவன் படிக்கிற வர சொல்லுவான், கொஞ்சம் பொறப்பா, கொழுப்பு முதலாவது நான் தகனிக்கட்டும். அது பலி செலுத்துறது முறை ஆண்டவர் சொன்ன கொழுப்பை நான் முதலாவது தகனிச்சு கத்தருக்கு செய்ய வேண்டியது பலியை செலுத்தினாக பிறகு நீ எடுத்துக்கொள்ளப்பாடு சொன்னா ஆசிரியக்கார வேலைக்காரன் நிற்கிறார். நோ 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 நோ, இப்ப வேணும் ஊழியக்காரனுக்கு, இப்ப வேணும். இதெல்லாம் எங்க நடக்குது? ஆண்டவுடைய சன்னிதானத்தில் நடக்கிற காரியங்கள். சோ இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கத்தர் கவனித்து பார்த்து கொண்டே இருந்தார். அதற்கு ஒரு நேரமும் கொடுத்து கொண்டே இருந்தார். நான் சொல்றேன் கேளுங்க, நான் படிக்க அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்கிரிப்சர், ஆண்டவரை குறித்து நான் கண்டுபிடிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், எதற்கும் ஒரு காலம் கொடுக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் அவரிடத்தில் இருக்கு. அவர்தான் பைபிள் சொல்லுது, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. There's a time for everything. Not to me, எனக்கல்ல உனக்கல்ல, தேவாதி தேவனுக்கு. அவருடைய கரங்கள் கிரியை செய்யறதுக்கு அவருக்கு ஒரு காலம் உண்டு, அவருக்கு ஒரு நேரம் உண்டு. அப்ப நீங்களும் நானும் நினைக்கிறபடி அவர் இயங்க முடியாது. அவர் நினைக்கிறபடி நாம இயங்கணும். அவர் நம்ம இயக்கக்கூடிய நாம் ஆண்டவரை இயக்க முடியாதுங்க, இயக்க முடியாது. எல்லாவற்றையும் ஆசாரியுடைய குமாரர் ஆசாரிப்பு கூடாரத்தில் செய்கிற எல்லாவற்றையும் அவர் கவனித்துக் கொண்டே இருந்தார், கவனித்துக் கொண்டே இருந்தார், கவனித்துக் கொண்டிருந்தார்.
17
பாவம்
கர்த்தருடைய
சன்னிதியில் மிகவும் பெரிதா இருந்தது. அந்த வாலிபர்களுடைய பாவம் ஜனங்களுக்கு தேவன் காணிக்கை செலுத்துறது கூட விருப்பம் இல்லாத போற அளவுக்கு நடந்திருக்காங்கடா. ஆண்டவருடைய உள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம் யோசிப்பார். மனுஷனுக்கு ஆண்டவர் வழியை காண்பிக்க வேண்டிய தேவனுடைய ஊழியக்காரர், மனுஷனை தேவனோடு கொண்டு சேர்க்க வேண்டிய தேவனுடைய ஊழியக்காரன் இப்பொழுது ஆண்டவரை விட்டு பிரிந்து போ ஜனங்கள் வலுவி போற அளவுக்கு இவர்களுடைய பாவம் தேவனுடைய சன்னதியில் மிகவும் பெரிதாக இருந்ததுன்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுது. ஆகவே ஆண்டவர் பொறுத்தார், நேரம் கொடுத்தார், ஆனாலும் அவர்களுக்குள்ள தேர்ஸ் நோ சேஞ்ச், மாற்றமே இல்லை. ஆகவே இப்பொழுது ஆண்டவருடைய கரம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இப்பொழுது நீங்க படிங்க, 3:13
அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை
அறிந்திருந்தும்
அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன்.
எப்படி இருக்கு? ஹலோ, அங்க ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆசிரிப்பு கூடாரத்தில் செய்த அட்டகாசங்களால், அட்டூழியங்களால் ஜனங்கள் ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கிறதே வெறுப்பார்கள். கத்தர் கவனித்து பார்த்துட்டே இருந்தார்கள். திருந்துவார்கள், மாறுவார்கள் சொல்லி. ஆனால் அவர்களோ மாறவில்லை. இந்த மனித 2:25 சீக்கிரம் மனுஷனுக்கு
விரோதமாக மனிதர் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள்.
அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சுத்தமாக He gave a certain time to repent, to come to the right position. But they don't have any repentance in their life, unfortunately. It's a pity. என் குமாரரே, நான் உங்களை குறித்து கேள்விப்படுற காரியம் என்ன? இப்படி செய்யறது தேவனுக்கு விரோதமான காரியம் என்று ஏலி தகப்பன் தன் குமாரரை கண்டித்தான். ஆனால் அவர்களும் செவி கொடாமல் போனார்கள். ஏன் தெரியுமா? இவனை கவனிங்க, ஏன் இப்படி நடந்தேன்னு சொன்னால், ஏலி சொல்ல வேண்டிய வயதுல சொல்லாவிடுதான். தேவனுடைய வழிகளையும் போதனைகளையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரத்திலும் காலத்திலும் அதை அவன் செய்யாமல் விட்டுவிட்டு இப்ப வாலிபர்கள் ஆகி பாவத்திலே அவர்கள் பெருகின பின்பாடு இப்பொழுது ஏடி சொல்லுகிற தேவ வார்த்தையை, தகப்பன் சொல்லுகிற வார்த்தையை பிள்ளைகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவேதான் பைபிள் சொல்லுது நீதிமொழிகளில் பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய விதத்தில் அவனை நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை கைவிடாதிருப்பான். எப்ப அவர்களை கத்திரிக்கை நடத்தணும்? வாலிபர்களாக வந்த பிற்பாடு அல்ல. சில பெற்றோர் அப்படி சொல்லுவாங்க, அவன் சின்ன பிள்ளை பிள்ளை அவன் வளரட்டுங்க, அம்மா பார்த்து அப்பாவை சொல்லுவாங்க, அவனுக்கு அடிக்காதீங்க, அவனை பேசாதீங்க, அவனை விடுங்க, அவனை விடுங்க, அவனை விடுங்க. அவன் பெரிய ஆள வந்தா பிறகு அவன் திருந்துவான், திருந்துவான், திருந்துவான். ஏற்ற நமக்கு பிள்ளைகள் இருக்கிற அன்பு நல்லது, நான் பிள்ளைகள் அன்பா இருக்கணும், தப்பு. ஆனா நான் பிள்ளைகள் மேல வைக்கிற அன்பு அவர்கள் கெட்டு போற அளவுக்கு போயிடக்கூடாது. கடத்தி ஏலி பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய நேரத்தை காலத்தை மிஸ் பண்ணிட்டான். இப்ப வயது வந்து வாலிபுகள் ஆகிட்டான், கடியாரம் கட்டிட்டான். இப்ப அவங்களை கூப்பிடி சொல்லும் போது அவை ஒவ்வொரு பெற்றோர் தாயும் தகப்பனும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே அவர்களை வளர்க்க வேண்டிய விதமாக கத்திருக்க நம்ம வளர்த்துறோம். ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் ஒரு பாரிய பெரிய பொறுப்பு இருக்கு. ஒவ்வொரு பெற்றோரும் நம்முடைய பிள்ளைகளை சிறு வயதிலே அவர்களை கத்தருக்குள்ள வளர்த்திருக்க கத்தர் நமக்கு கருவு தருவார். டோன்ட் லூஸ் யுவர் சில்ட்ரன். அருமையாக அன்பாக பெற்றெடுக்கிற நம்முடைய பிள்ளைகளை உலகத்துக்கு நாம விட்டுறக்கூடாது. பாரு, பிசாசு அவர்களை கெடுத்து அழிக்கிறதுக்கு நாம விட்டுடலாம. யோசிப்பான். ஏலி சொல்ல வேண்டிய நேரத்தில் அதை சொல்லாவிட்டான். அவை அருமையான பெற்றோரை, நானும் ஒரு தகப்பன். ஆகவே நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன், நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்து ஆண்டவருக்கு நாம் ஆண்டவருக்கு சொல்லணும். இங்க பாரு, உன்னை பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, நீ போய் சொல்லக்கூடாது, சண்டை பிடிக்க கூடாது, குழப்பம் செய்யக்கூடாது, ஏசப்பா உன்னை பார்த்துட்டு இருக்காரு, கவனமாரு அப்படின்னு அடிக்கடி நாம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிட்டே இருக்கணும். அந்த பிள்ளைகள் வளர வளர பாவம் செய்யக்கூடாது, கத்தட வழிகளில் நீ நடக்கணும் என்று நாம் ஆண்டவருக்கு அந்த பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை குறித்து அந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிட்டே இருக்கணும். அதை நாம் சொல்ல 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 அந்த பிள்ளைகள் அதை கேட்டு கேட்டு வளரட்டும். சிறு பிள்ளைகளாக இருக்கும் போதே கத்தட பாட்டுகளை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சிறு பிள்ளைகள் ஆண்டவருடைய பாட்டுகளை பாடு, பாடகர் வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்திருந்து ஆண்டவர் வேதத்தை நாம் வாசிக்கிறோம் இல்லையா? பிள்ளைகளுக்கு நாம பாட்டுகளை சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கிறது மட்டுமல்ல, நாம பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருக்கணும். நாம வீட்டிலே கூடி நாம் கத்தோட பாட்டுகளை நாம் பாடுகளை பார்க்கும் போது பிள்ளைகள் அதை பார்த்து அவைகள் நம்மளை பின்பற்றுறாங்க. நாம் கூடி குடும்பமாக வீட்டிலே ஜெபிச்சபி ஜெபிக்கிற போது பிள்ளைகள் அதை பார்த்து அவைகள் ஜெபிக்க கற்றுக்கொடுறார்கள். அப்பா ஜெபிக்கிற மாதிரி நானும் ஜெபிக்கணும், அம்மா ஜெபிக்கிற மாதிரி நானும் ஜெபிக்கணும், அம்மா அப்பா மாதிரி நானும் இயேசுவை பின்பற்றணும். அப்படி உங்கள் பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் சொல்லுவார்களாக இருந்தால் அதுதான் ஆண்டவருக்கு முன்பாக சரியான ஒரு பெற்றோர் என்பதை நீ நான் மறந்துடக்கூடாது. ஆனால் நாம் வாழுகிற இந்த தேசத்தில் நாம் அதிகமாக பிள்ளைகளுக்கு நாம் படிப்பை நாம் முன்னுக்கு வச்சிடக்கூடாது. நான் இடத்திலும் மண்டாடுறேன், நம்ம சபையிலிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்றாக படிக்கும், நல்ல பொசிஷன்ல வரும், நன்றாக படிச்சு முன்னோடு என் இதயத்திலிருந்து ஆண்டு நான் சொல்றேன். ஆனால் முறைகளை நாம் மாத்திடக்கூடாது. முதலாவது தேவன் இந்த முன்னுரிமை நாம பிள்ளைகளுக்கு விதைக்க வேண்டியதும் வளர்க்க வேண்டியதும் நம்முடைய தலையாகிய கடமை என்று இங்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் நான் சொல்றேன், நாம் வேலை நமக்கு முக்கியம், நாம் உழைக்கணும். ஆனால் நாம் வாழ்றதுக்காக உழைக்கிறோம், உழைக்கிறதுக்காக வாழணும். நாம் வாழ்றதுக்காக உழைக்கிறோம், உழைக்கிறதுக்காக வாழணும். We are not alcoholic. நாம் வேலைக்கு அடிமையானவர்கள் அல்ல. நாம் வாழ்றதுக்காக வேலை செய்யறோம். வேலை நமக்கு வேணும். வேலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கார். உழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கார். தப்பில்லை. ஆனால் அவைகள் நம்முடைய வாழ்க்கையை களப்படுத்திருக்கூடாது. நாம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யணும். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று உடனே நாம் என்ன நினைக்கிறோம், பிள்ளைகளுக்கு சேர்க்கிறது, அந்த பிள்ளைகளுக்கு கட்டுறது, 40 வருஷத்துக்கு பிற்பாடு, இட் இஸ் நாட் சின். ஆனால் இவைகள் இந்த பூமி கடத்தவர்கள், அதை நாம் தாயுதப்படி நாம் அதை சிந்திக்க வேண்டியது பாவம் இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகள் ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக கர்த்தருடைய கர்த்தருக்கு ஏற்ற ஒரு சந்ததியாக வளர வேண்டும் என்பதில் நமக்கு எவ்வளவு பொறுப்பிருப்பு என்பதை நாம் ஏன் யோசிக்க தவறுகிறோம். நான் ஆண்டவருக்கு முன்னால சொல்றேன், இப்படி நான் ஜெபிக்கிறேன். எப்படி என்ன, ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் உம்மை தேடணும். அட்டுமல்ல, நாட் ஓன்லி தட், அது மாத்திரமல்ல, நான் ஆண்டவருக்கு முன்னா சொல்றேன், ஆண்டவருடைய வருகை வரைக்கும் எங்க சந்ததி ஆண்டவரை சேவிக்கும். அதை விட்டுட்டு நம்ம சந்ததி உலகத்துக்குள்ள போறத நம்மள கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. தேவனற்றவர்களாக இந்த உலகத்தில் உலாவுகிறதை சிந்தனைக்கனாலும் அவர்களை ஜீரணிக்க முடியாது. We are God's people. நாம் தேவனுடைய ஜனங்கள். ஆண்டவரை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள்ள ஏன் இல்லாமல் போகிறது? சிறு வயதிலே பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கட்டுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோட தலையிலும் இருக்குது அல்லவா? சிறு பிள்ளைகளை அவர்களை தண்டித்து சீர்திருத்தி கத்தருக்குள்ள வளர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு ஒப்புக் கொடுக்கப்படுது. ஏழைய பாருங்க, அவர்கள் பிள்ளைகளை கூப்பிடி, அவர் பிள்ளைகளை கூப்பிடி சொன்ன போது பிள்ளைகளுடைய கேவலம் இல்லை. ஏனென்றால் நமக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லி வளர்க்க வேண்டிய நேரத்தில் வளர்த்திருந்தால் இந்த பிரச்சனை அவருக்கு வந்திருக்காது. ஆகவே பிள்ளைகள் வளர்ந்த பிற்பாடு அவரால் வளைக்க முடியவில்லை. நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, 5 வளையாதது 50 வளையுமாச்சு. கவனி, உன் பிள்ளைகள் கத்தரை தேடுகிறார்களா என்று கவனி. ஜெபிக்க கண்டுகொடப்பா. 3 வயசுல இருந்து 2.5 வயசுல இருந்து ஜெபிக்கலாம் பிள்ளைகள். 3 வயசுல இருந்து ஜெபிக்கலாம் பிள்ளைகள். பாட்டு பாடலாம், கட்டுக்கொடப்பா, கட்டுக்கொடு. சின்ன வாயால ஆண்டவரை பாடி துதிக்கிறது அவருக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அந்த மலர் மொழியில அவர்கள் ஆண்டவரை பாடுறது எவ்வளவு மன மகிழ்ச்சியா இருக்கும். ஆண்டவருக்கு கத்துக்கொடு, நீ கத்துக்கொடு, சிறு வயதுல கத்துக்கொடு. அவர்கள் வளர்ந்த பிற்பாடும் அவர்கள் அதை கைவிடும். நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து சொல்லணும், எங்க அம்மா அப்பா காட்டி தந்த வழி இது. ஆகவே ஆண்டவர் இயேசுவை விட்டு நாங்கள் விலக மாட்டோம். கத்தரோடு எங்களுக்கு ஒரு நெருக்கமான உறவு இருக்குது. நாங்கள் ஆண்டவருக்காக வாழ்கிறோம். நாங்கள் கத்தருடைய பிள்ளைகள் என்று உங்களுடைய சந்ததி, உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பற்றி சொல்லுமாக இருந்தால் அதுதான் தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கும். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் இப்படியாய் சொன்னார். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய பிள்ளை மகனுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் என்னை குறித்து அறிவிப்பான் என்று, என்னுடைய வழிகளை, என்னுடைய கற்பனைகளை அறிவிப்பான் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். தெரியும், அவனுக்குள்ள அந்த நினைவு அடிப்படையாக இருக்குது. என்னுடைய மகனுக்கு மட்டுமல்ல, அவனுடைய சந்ததியும் ஆண்டவரை தேடணும் என்கின்ற நினைவு, அந்த உறுதி, அந்த எண்ணம், அந்த விருப்பம், அந்த பாரம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறது. தேவன் பார்த்தார். ஆகவும் செய்யறதுக்கு முதல் ஆண்டவர் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். தன்னுடைய பிள்ளைகளையும் கத்தரை தேடுங்கள், கத்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று சொல்லி ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவான் என்பதை நான் அறிந்திருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுத்தார். அருமையான பெற்றோரே, என்னை சேர்த்து சொல்றேன், உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு பாரம் உண்டா, ஒரு விருப்பம் உண்டா? தேவாதி தேவன் அதை அறிவார். அதை படிக்க, 3:13
தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும்
நீங்காதீங்க.
அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும்.
கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு ஏலியை பற்றி, அவனுடைய குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பன்றதை அறிந்திருந்தும் அதை அடக்காமல் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு நியாய தீர்ப்பு செய்வேன். எனக்கு அருமானவர்களே, ஏலியின் குடும்பத்துக்கு ஆண்டவர் செய்த நியாய தீர்ப்பை படிக்கும் போது என் தேகமெல்லாம் சிலிர்க்குது. ஏனென்றால் ஏலியை மட்டுமல்ல அந்த நியாய தீர்ப்பு, ஏலியுடைய ரெண்டு குமாரர் ஒரே நாளில் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு பொறுத்து 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 ஆண்டவர் சந்நிதி நடந்த அத்துணியங்களையும் அநியாயங்களையும் ஆண்டவரால் பொறுக்க முடியாமல் அதற்கும் ஒரு நேரம் கொடுத்து கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட்ட போது ஒரே நாளிலே பெட்டி பிடிபட்டது. ஒரே நாளிலே ஏலி கீழே விழுந்து மரிக்கிறான். ஒரே நாளிலே ஏலியுடைய ரெண்டு குமாரராகிய அந்த அட்டாசம் ரெண்டு ஒப்னி பினேகாஸ் என்ற ரெண்டு குமாரர் யுத்தத்திலே மரிக்கிறார்கள். அந்த அதே நாளிலே அவருடைய குமாரருடைய மனைவி குழந்தை பெற்று அதிலே சாகிறார். அதுக்கு மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, அவருடைய சந்ததியும் அவருடைய சந்ததியிலையும் அவருடைய சந்ததியையும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு பாதிக்கிறது என்று படிக்கும் போது என்னை போன்ற ஒரு ஊழியக்காரனால நடுங்க முடியாமல் இருக்காது. God is real. இன்றைக்கும் தேவன் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் தேவன் மாறுவதில்லை. ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகள் மாறுவதில்லை. தேவனுடைய கண்கள் மூடுவதில்லை. நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. நீ சாத நியாய தீர்ப்பு செய்வ என்ன நியாயம்? அவன் தன் குமாரர் தங்கள் மேலே சாபத்தை வரப்பண்ணுறது அறிந்து அவன் யோசித்து பார்த்தேன். அவங்க தங்கள் அவங்க செய்த அநியாயங்கள், அவங்க செய்த அத்தூரியங்கள் அவங்களுக்கு சாபமாய் மாறுது. பாருங்க, நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். சாபம் என்கின்றது என்ன சொல்லிக்கோ, பாவம் ஒருவேளை நம்மை மாத்திரம் பாதிக்கலாம், ஆனா சாபம் என்றது அது சந்ததியை பாதிக்கும். மறந்துடக்கூடாது. ஐ டெல் யூ பீப்புள், பாவம் ஒருவேளை நான் செய்யற பாவம் என்னோடு போகலாம், ஆனால் சாபம் என்கின்றது என்னை மாத்திரம் இல்ல, என் சந்ததியையும் அது பாதிக்கும் என்பது மறந்துறாது. இன்றைக்கு அநேகருக்குள்ளே சாப கட்டுகள் குடும்பம் குடும்பமாக தொடர்றத நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கக்கூட இத்தனை ஆண்டுகளாக நான் பார்த்து வரேன். ஆகவே பேசுகிறேன் சத்தியத்தை. ஆகவே நம்முடைய பிள்ளைகள் செய்கிற தேவனுக்கு விரோதமாக செய்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் சாபமாக மாறி சந்ததிகளை பாதிக்காதபடி ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளை குறித்து கவனமாக இருக்கணும் என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவை நாம் காத்துக்கொள்ள, ஏலியின் குமாரர் அதை காத்துக்கொள்ள. ஏலிக்கு தேவனோடு சரியான உறவில் இன்னும் ஒரு காரியம் சொல்லட்டுமா? இதுக்குள்ள நான் முடிக்கிறேன். என்ன கவனிங்க, வேதத்தை அறிந்த படித்த உங்களோடு நான் பேசுறேன். என்ன கவனிங்க, உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர் சாமுவேலை மூன்று தரம் கூப்பிட்டார். சாமுவேலுக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட அனுபவம் இல்லாதபடியால அவன் சின்ன பிள்ளையாக இருக்கிறான். ஆனா ஆண்டவர் வந்து சாமுவேலிடம் பேசுறார். ஏலி பக்கத்துல படுத்திருக்கிறான், அதே இடத்துல படுத்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் வந்து சாமுவேலே என்று கூப்பிடுறார். ஏனென்றால் ஆண்டவர் தான் செய்ய போகிறதை ஒரு ஊழியக்காரனுக்கு அறிவிக்கிறதுக்காக சாமுவேலை கூப்பிடுறார். சாமுவேலுக்கு ஆண்டவர் குரலை கேட்ட பழக்கம் இல்லாதபடியால் ஓடி போய் ஏலி இருக்கு, ஐயா இந்த நான் இருக்கு, என்ன கூப்பிடுங்களா? அப்ப ஏலி சொல்றாரு, நான் கூப்பிடல, போய் படு. போய் படுத்துட்டான். திரும்ப ரெண்டாம் தடவை சாமுவேல திரும்ப, ஐயா என்ன கூப்பிடுங்களா? அப்ப ஏலி சொல்றாரு, மகனே நான் கூப்பிடல, போய் படுத்துக்கோ. போய் படுத்து. திரும்ப மூன்றாம் தடவை சாமுவேல ஓடி போய், ஐயா என்ன கூப்பிடுங்களா? தென் ஏலி கண்டுபிடிச்சிட்டாரு, கூப்பிடுறது வேறு யாரும் இல்ல, கத்தரே. ஆகவே சொல்லிக் கொடுக்கிறாரு, நீ இனிமேல் உன்னை கூப்பிட்டால் இதோ கத்தாவே இதோ அடியேன் இருக்கிறேன், பேசு 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 அப்படி சொல்லிக் கொடுத்துரு. இப்ப என்ன கவனிங்க, இதுக்கு நான் சொல்ல வர காரியத்தை கொஞ்சம் தயவு செய்து விளைய கொள்ளுங்க, நான் முடிக்கிறேன், தெரியா முடிக்கிறேன். என்ன கவனிங்க, ஏலி யாரு பிரதான ஆசாரி, சாமுவேல் யாரு சின்ன பிள்ளை. இப்ப ஆண்டவர் வந்து ஆரோட பேசுறாரு, சாமுவேலோடு. ஆண்டவர் யாரோட பேச வேண்டும், ஏலியோட பேச வேண்டும். ஏலிதான் பிரதான ஆசாரியம். இதுக்குள்ள பரிதாபம் என்னவென்றால், பரிதாபம் என்னவென்றால் தான் செய்ய போறதை ஆசாரியனாகிய ஏலியோடு தேவனால பேச முடியலைங்க, பேச முடியல, ஏனென்றால் ஏனிக்கு தேவனோடு சரியான நெருக்கமான அந்யோன்யமான ஒரு உறவு இருக்கல. ஆகவே பேச வேண்டிய நபரோடு தேவன் பேச முடியல. ஆகவே சின்ன பிள்ளையாகிய சாமுவேலிடத்தில் வந்து ஆண்டவர் கூப்பிட்டு தான் செய்ய போற இவ்வளவு பெரிய ஒரு கிரியையை அந்த சின்ன பிள்ளையாகிய சாமுவேலிடத்தில் ஆண்டவர் பேசுற அளவுக்கு அந்த நாட்களிலே ஜனங்களுடைய பின்மார்க்கம் இருந்திருக்கிறது. ஜனங்களுடைய பின்மார்க்கம் என்னதற்கு பிரதான ஆசாரியனுடைய பின்மார்க்கம் இருந்திருக்கிறது என்பதை நமக்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. யோசித்து பாருங்க, பேச வேண்டிய நபரோடு ஆண்டவர் பேச முடியல, சொல்ல வேண்டிய நபருக்கு ஆண்டவர் சொல்ல முடியல. ஏனென்றால் ஏலிக்கு ஆண்டவரோடு சரியான ஒரு ஒரு தொடர்பு இருக்கல, சரியான ஒரு ஐக்கியம் இருக்கல, சரியான ஒரு உறவு இருக்கல. ஆகவே தேவன் ஏலியோடு பேச முடியல, பேச வேண்டும் ஆனா பேச முடியல. ஆகவே சின்ன பையன் ஆகி சாமுவேலோடு வந்து தேவன் செய்ய போற இவ்வளவு பெரிய காரியங்களை இந்த சின்ன பையனோடு ஆண்டவர் பேசி இருக்கிறாரே என்று நாம் பார்க்கும் போது நான் மிகவும் பரிதாபப்படுவேன், வேதனைப்படுவேன். அருமையான தேவ ஜனமே, என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, இன்னைக்கு உன்னோடும் தேவன் முறைக்கு பேசணும். இன்றைக்கு உன்னோடும் தேவன் பேசுவது, ஆனா உன்னோடு தேவன் பேச முடியாத அளவுக்கு தேவனோடு உனக்கு இருக்கிற தனிப்பட்ட உறவு சீராக. அவதான் இங்கே இருந்து கோல் எடுக்கிறோம், இந்தியாவுக்கு இலங்கைக்கு என்ன பற்றி ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க கேட்டு. ஒரு ஊழிய காரணத்துல நம்ம காரியங்கள் சொல்லி செபிக்கிறது தப்பில், அது வேதத்தும் படி சரி. ஆனா தேவன் ஏன் உன்னோடு பேச முடியல அப்படின்னு ஆண்டவர் என்ன பட்சபாதம் உள்ளாத உள்ளவரா? ஒரு சிலரோடு மாத்திரம்தான் தேவன் பேசுவாரா? உன்னோட என்னோட ஆண்டவர் பேசக்கூடாது? ஏன்? நீ தேவோட ஆவியை பெற்றிருக்கா அல்லவா, ரட்சிக்கப்பட்டிருக்கா அல்லவா, உன்னுடைய பாவங்கள் இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்க அல்லவா. அப்ப ஏன் ஆண்டவர் இன்னும் பேசுறதை பேச முடியாமல் இருக்குது? அல்லது பேசியும் நீ அறியாமல் இருக்கிறாயா? ஏதாவது உனக்கு அனுபவம் இருக்க, தேவன் உன்னோடு பேசுற ஏதாவது ஒரு அனுபவம் இன்று வரைக்கும் வாழ்க்கையில இருக்கிறதா? ஆண்டவருக்கு நம்மோடு பேச விருப்பமுங்க. ஐ டெல் யூ தி ட்ரூத், தேவாதி தேவனுக்கு நம்மோடு பேச அவருக்கு அனாதி பிரியம். தேவன் தன்னுடைய பிள்ளையோட பேசாம யாரு பேச போறேன்? ஆனா தேவன் நம்மோடு பேச முடியாத அளவுக்கு தேவனுக்கு நமக்கும் இருக்கிற உறவு சரியாக இல்லை, சீராக ஆவியானவர் நம்மோடு பேச முடியல. But we are praying. Time to time. எப்பயாவது நேரம் கிடைக்கல செபிக்கிறோம். எப்பயாவது ஒரு தடவை பைபிள துறந்து ரெண்டு அதிகாரம் வாசிப்போம், மூன்றாம் அதிகாரத்துக்கு உள்ள கொட்டாய் வரும் வச்சுட்டு நாம முடியப்பட ஏதாவது ஏதோ படிக்கணும் செபிக்கணும். பட் சின்சியராக நமக்கு ஆண்டவர் ஒரு அன்பு இருக்கா? உண்மையான ஆண்டோட சமூகத்தை நாம வாங்கிக்கிறோமோ? மானானது நீரோடைகளை வாங்கிட்டு கதறது போல என் ஆத்துமா உண்மை நோக்கி கதறுகிறது ஆண்டவர். உன்னை என்னை போல ஒரு தேவ மனுஷன் சொந்த வார்த்தை நம்முடைய ஆத்மா எதற்காக தீவிரிக்குது? நம்முடைய மனம் எதை அதிகமாக நாடுது? நம்முடைய உள்ளம் எதை அதிகமாக விரும்புது? நம்முடைய இருதயம் எதற்கு முதலிடம் கொடுக்குது? உண்ட மனசாட்சி சாட்சி, தேவனும் சாட்சி என்று சத்தியத்தின்படி தேவனுக்கு முன்பாக நிற்கிறது. நான் சொல்றேன், பட் we are sitting here, but what we are thinking, so what are we, but நாம் என்ன செய்ய போறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? தேவனோடு நாம் உறவாடுறோமா? தேவனோடு நேரம் செலவழிக்கிறோமா? ஆண்டவோடு இருக்க உறவை நாம் காத்துக்கொள்றோமா? நேரம் கூறியிருக்கபடி நாம் முடிக்கிறேன். இப்ப என்ன கவனிங்க, தேவனோடு நாம் வைத்திருக்கிற உறவை காத்துக்கொள்றதுக்கு சரிப்படுத்த மூன்று முக்கியமான காரியங்கள் சொல்லி நான் முடிக்கிறேன். நம்பர் ஒன், ஆண்டவரோடு இருக்கிற உறவு நீங்க அதை அதை மெயின்டைன் பண்ண, ஆண்டவரோடு உங்களுக்கு இருக்க தனிப்பட்ட உறவை மெயின்டைன் பண்ண, நம்பர் ஒன் கம்யூனிகேஷன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் தேர்ஸ் நோ எனி கம்யூனிகேஷன், தேர்ஸ் நோ எனி ரியல் ரிலேஷன்ஷிப். சொல்றேன் பேச்சு தொடர்பு சரியாக இல்லாவிட்டால் உறவை சரியாக பாதுகாத்துக் கொள்வது மிக 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 கடினமாகும். சொல்லட்டுமா? நீங்களும் அறிவீர்கள், நானும் கேள்வி பார்த்ததை சொல்ற கேட்டது. இலங்கையிலே மனைவி பிள்ளைகள் நாடின் நிலைமை காரணமாக இங்கே பறந்து வந்துட்டோம். அங்கே மனைவி பிள்ளைகள் வந்த உடனே கால் பண்ணி, டாலி எப்படி இருக்கிறீங்க, சோமா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, படுத்தீங்களா, தூங்கிங்களா, கதைப்பாங்க. 3 மாசம் போக நான் கோல்படி கதைக்கிறது குறையுது. 6 மாசம் போக இன்னும் குறையுது. 4 வருஷம் போக அப்படியே படிப்படியாக குறைஞ்சு 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 இங்க வேற ஒரு நபரோட கம்யூனிகேஷன் கூடி எந்த நபரோடு உங்களுக்கு அதிக எந்த நபரோடு அதிக நெருக்கம் இருக்கிறதோ அந்த நபரோடு உங்களுக்கு பேச்சு தொடர்பு அதிகமாக இருக்கும் என்று உள்ளபடியே நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க யாரோடு அதிகமாக பேசுறீங்க, யாரோடு அதிகம் பேச விரும்புறீங்க, தடுக்குது உங்க மனசு.